الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يسألونك عن الأهلة قل هي مواقيت للناس والحج وليس البر بأن تأتوا البيوت من ظهورها ولكن البر من اتقى وأتوا البيوت من أبوابها واتقوا الله لعلكم تفلحون صدق الله العظيم அல்லாஹ் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாவை அஞ்சு பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதல் முதலாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசீகத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிறந்த முன்மாதிரியான ஒரு சமூகத்தை தன்னுடைய 23 வருட பாரிய உழைப்பின் ஒரு முடிவாக உம்மத்துக்கு அறிமுகப்படுத்தினார்கள். அவர்கள் நம்முடைய அனைத்து காரியங்களுக்கும் முன்மாதிரியாக அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். முஸ்லிம் உம்மா உலகத்தில் எந்த காலத்தில் வாழ்ந்தாலும் அல் குர்ஆன், சுன்னா, ஸஹாபா, குர்ஆனையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வழிகாட்டப்பட்ட தெளிவான ஹதீஸ்களையும் ஸஹாபாக்களுடைய ஏறுவித்து எடுக்கப்பட்ட அந்த முடிவுகளை பின்பற்றக்கூடிய நேரத்தில் உம்மத்துக்கு நிச்சயமாக ஈரேற்றம், கயிர், பாதுகாப்பு அனைத்தும் என்றுமே இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஒரு சிறந்த முன்மாதிரியான ஒரு சமூகத்தை நபியவர்கள் கட்டியளிக்கிறார்கள். நாம் வாழக்கூடிய இந்த மண்ணில் முஸ்லிம்கள் 10 விதமாக இருக்கக்கூடிய இந்த நாட்டில் ஒரே இடத்தில் இல்லாமல் நாட்டில் பல பாகங்களிலும் சிறந்து வாழக்கூடிய நாம் எப்படி ஒரு சிறந்த முன்மாதிரியான ஒரு சமூகமாக எங்களை ஆக்கிக் கொள்வது என்பதுதான் இன்றைய தேவையாக இருக்கிறது. அதற்கு நாம் ஆதாரமாக குர்ஆனையும் ஹதீஸையும் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை முன்மாதிரியாக எடுத்துக் கொள்ள வேண்டும். சூரத்துல் பக்ரா 2 ஜுசுடைய 189 திருவசனத்தை கொண்டு நான் ஆரம்பித்திருக்கிறேன். இதில் ஜாஹிலியத்துடைய காலத்தில் ஹஜ்ஜுடைய ஒரு அனுஷ்டானத்தில் அவர்கள் கடைபிடிக்கும் ஒரு முறையை அல்லாஹ் தஆலா இங்கு குறிப்பாக பயான் செய்கிறார். அது என்னவென்றால், அவர்கள் எஹ்ராம் கட்டியிருக்கும் பொழுது, எஹ்ராம் அணிந்திருக்கும் பொழுது வீட்டுக்கு போக வேண்டி தேவைப்பட்டால் அவர்கள் பின் கதவால வீட்டுக்குள்ள நுழைவார்கள். அதுக்கு அல்லாஹ் தஆலா இங்கு சொல்கிறான், லேசல் பிர் அன்தல் புயூத்தமின் துஹூரிஹா, எந்த பலனும் எந்த லாபமும் எந்த ஒரு ஆரோக்கியமான விஷயமும் பின்கதவான வாரத்தில் இருக்க மாட்டாலும் வீட்டுக்கு நுழையும் பொழுது அத்துல் புயூத்தமின் அபுவாபிஹா, வீட்டு வாசல் வழியாக தான் வர வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா கட்டளை இருக்கிறான். அதற்கு முன்பு வலாச்சின்னல் குர்ரமணித்தகா, முன்புறத்தால பின்புறத்தால வாரதில் இல்ல, மார்க்கம் இருக்கிறது. அல்லாஹுடைய அச்ச பயம் தக்குவா, முஸ்லிமும் முஸ்லிம்களாக மரணிக்க வேண்டும். இந்த அக்ரமக்கும் இந்த அல்லாஹை அத்காக்கும், உள்ளச்சம் நிறைந்த من يتق الله يجعل له مخرجا ولو ان اهل القرى امنوا واتقوا ان القران صلى كوري ان للمتقين مفازا هدى للمتقين ان القران فلدنجلل وسيق الذين اتقوا ربهم الى الجنه الزمراء அந்த தக்வாவை வலியுறுத்திருக்கும் கண்ணியத்தையும் தருகிறது, சொர்க்கத்துக்கு அழைத்து செல்கிறது, சொர்க்கத்துடைய கதவுகள் அவர்களுக்கு திறக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் பலவிதமான நன்மாராயங்களை தந்திருக்கும் அந்த தக்வா அடிப்படையான. ஆக வீட்டு வாசலுக்கு வரும் பொழுது வாசல் வழியாகத்தான் நுழைய வேண்டுமே தவிர வேறு வழிகளை கையாளக்கூடாது என்று குர்ஆன் சொல்லும் இந்த நிலைப்பாட்டை தான் நாம் இந்த நாட்டில் முஸ்லிம்கள் எடுக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு இருக்கிறோம். அது என்னது? நாம வேற எதையும் பார்த்து யாரையும் பின்பற்றி எந்த பரிகாரத்தையும் நாம் தீர்வையும் கண்டுகொள்ள மாட்டோம். நமக்கு வருவதற்குரிய நேரான வழி அல்லாஹுடைய குர்ஆன், நபியுடைய ஹதீஸ், சஹாபாக்கள் ஏகோபித்து முடிவெடுத்த அந்த தீர்மானங்களை மையமாக வைத்து இந்த முஸ்லிம் உம்மா செயல்படும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் வெற்றியை ஈடுத்துக் கொடுப்பான். கனிமானவர்களே, நாம் ரெண்டு பொறுப்புகளை சுமந்திருக்கிறோம். ஒன்னாவது, இந்த துனியா இதுல நாம் வாழ்கிறோம். இதுல அல்லாஹ் வகுத்த அந்த கால எல்லைய ஒவ்வொருவரும் முடிச்சுட்டு தான் போகணும். ஒரு வினாடியும் ஒரு புதிய நேரமும் யாரும் முந்தி போகவும் முடியாது, திந்தி போக முடியாது. அந்த குறிப்பிட்ட காலத்தில் தான் நாங்கள் எங்க காலத்தை முடிக்க வேண்டியிருக்கிறது. இந்த காலத்தில் துனியாவில் நாங்கள் வாழ்கிறோம். அல்லாஹ் நமக்கு வழிகாட்டுகிறான், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரத்தி ஹஸனா ஒகினா அசாபன்னா. துனியாவையும் அழகானதாக நாளை மறுமையும் அழகானதாக தர வேண்டும் என்று துவா செய்ய வேண்டும். அப்படி ஒரு சாரார் செய்வது அதுதான் சிறந்ததென்றும் குர்ஆன் நமக்கு வழிகாட்டுகிறது. துனியாவை அழகாக்கிக் கொள்வது ஒவ்வொருவருடைய சக்திக்கேற்ப வத்தக்குள்ளாக அமஸ்த காட்டும். அல்லாஹ் பயந்து கொண்டு தந்த சக்திக்கேற்ப அல்லாஹ் தந்திருக்கும் இந்த துனியாவை அது அழகாக வைத்துக் கொள்வது ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்கிறது. குர்ஆன் மிக தெளிவாக இருக்கிறது. அல்லாஹ் தன்ன ஆற்றல், அறிவு, செல்வம் அனைத்தை கொண்டும் அகரத்தை தேடிக் கொள்ளுங்க. அதே நேரத்தில் அகரத்தை தேடு என்று சொல்லி துன்யாவை மறந்துவிட வேண்டாம். துனியாவுக்குரிய பங்கையும் அதற்குரிய ஹக்கையும் நிறைவேற்ற வேண்டும் என்றே அல்லாஹுடைய குர்ஆன் நமக்கு வழிகாட்டுகிறது. இந்த வழிகாட்டலுடன் உங்களுக்கு நலவு செய்தவர்கள், அல்லாஹ் உங்களுக்கு நலவு செய்திருக்கிறானா, அந்த அல்லாஹுக்கு நலவு செய்யுங்கள். அதே நேரம் உலகத்தில் பசாதையும் குழப்பத்தையும் உண்டாக்காதீர்கள் என்று குர்ஆன் நமக்கு மிகச் தெளிவாக வழிகாட்டுகிறது. கண்ணியமானவர்களே, முதல் கடமை ஒரு முஸ்லீம் என்ற அடிப்படையில் ஒரு முஸ்லீமுடைய கவனம், இந்த நாட்டில் வாழ்கிறோம், இந்த நாட்டு ஒரு சிட்டிசனாக ஒரு பிரஜையாக இருக்கிறோம், இந்த நாட்டுக்கு செய்ய வேண்டியது என்ன, இந்த நாட்டு மக்களுக்கு செய்ய வேண்டியது என்ன, இந்த நாட்டுடைய வளர்ச்சிக்கு செய்ய வேண்டியது என்ன, காமன் வேல்யூஸ், எல்லாரும் ஒன்றுபடக்கூடிய சில தன்மைகள், ஒற்றுமையாக கூடிய எல்லா மனிதர்களும் ஒன்றுபடக்கூடிய, எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், நீதம் நிலைநாட்டப்பட வேண்டும், ஒவ்வொருவரும் தன்னுடைய கண்ணியத்தையும் மானத்தையும் பாதுகாத்துக் கொண்டு ஒருவர் மற்றவரை மதித்து நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்க வேண்டும். அநியாயங்கள், அத்துழியங்கள் அது யாருக்கும் நடைபெறக்கூடாது. இது பொதுவானது. அது யுஎன் ஐக்கிய நாட்டு சபையை கேட்டாலும், அது பெரும் பெரும் வல்லரசுகளை கேட்டாலும், எல்லாரும் அழகாக பிரசன்ட் பண்ணுவார்கள். கவர்ச்சிகரமான பேச்சுவார்த்தைகள், பல மணி நேரம் பெரும் பெரும் கான்பரன்ஸ்களில் பார்லிமெண்ட்ல பற்றி பேசுவார்கள். ஜஸ்டிஸ், பத்து பேசுவார்கள், ஹாப்பினஸ் பத்தி பேசுவார்கள், ஹியூமன் ரைட்ஸ் பத்தி பேசுவார்கள். கண்ணியமானவர்களே, அடிப்படையான விஷயங்களை ஒவ்வொருவரும் மதித்து நடந்தால் ஒரு நாடுடைய முன்னேற்றம், ஒரு நாட்டுக்கு அமைதி, ஒரு நாட்டுக்கு பாதுகாப்பு அனைத்தும் கிடைப்பதற்கு அது காரணமாக அமையும். ஆக முஸ்லிம்கள் பத்து வீதம் வாழக்கூடிய இந்த நாட்டில் முஸ்லிம்களாக நாம் இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எதை எடுத்துக்கொண்டாலும் அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஒரு ஒரு என்வாயர்மெண்ட் உண்டாக்குறது. அது ஒரு பொல்யூஷன் இல்லாத ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழலை வளர்த்தெடுப்பது, அதை கட்டுக்காப்பது, ஒரு சுத்தமான ஒரு ஸ்திதியை உண்டாக்குவது, அமைதியான மக்கள் நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான ஒரு மாகோலை ஒரு சூழலை கட்டியெழுப்புவது, இது எல்லோரும் ஒன்றுபடக்கூடிய அடிப்படையான விஷயங்கள். அதான் முஸ்லீம் எடுத்து பார்க்கும் பொழுது குர்ஆன் ஹதீஸ் சஹாபாக்களுடைய அந்த வரலாறை படிக்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரம் நட்டுவதற்கும் நன்மாராயம் சொல்லியிருக்கிறார்கள், விவசாயம் செய்வதற்கும் வழிகாட்டியிருக்கிறார்கள். ஒரு மரத்தை நட்டி அந்த மரத்தில் உள்ள கனியை ஒருவர் திருடினாலோ அல்லது ஒரு பறவை சாப்பிட்டாலோ அதுக்கும் சதக்காவுடைய நன்மை இருக்கிறது என்று எங்களோட மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது. சுப்ஹானல்லாஹ், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒரு மரத்தை நட்டுவது இது வீண்வரையம் அல்ல, இது ஒரு ஊருடைய ஒரு நாட்டுடைய தன்னுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஒரு மனிதன் அந்த காரியத்தில் தன்னுடைய நேரத்தில் ஒரு பகுதியை செலவழிப்பது, அதுலேயும் இந்த நீயத்தோட ஒரு மனிதன் செய்யக்கூடிய நேரத்தில் நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவனுக்கு அதுக்குரிய நன்மையை கொடுத்துதான் ஆகுவான். யாசகம் கேட்ட சஹாபிக்கு வேண்டாம் இந்த தொழில், கையெழுந்த வேண்டாம், ஏந்துவதாக இருந்தால் உதவி கேட்பதாக இருந்தாலும் அந்த ரப்பிடத்தில் கேட்க வேண்டும். அதை தான் தொழில் உங்களுக்கு படித்து தருகிறது. யாசகம் கேட்காதீர்கள், வீட்டில் உள்ள அந்த பொருளை கொண்டு வார்கள். நபி அவர்கள் ஒரு ஆப்ஷன் போட்டு அது ஒரு ஏலம் போட்டு அந்த அந்த பணத்தை எடுத்து ஒரு கோடாரியை கொடுத்து கையால் வெட்டி சம்பாதித்து நீ வாழ வேண்டும் என்று வழிகாட்டிய மார்க்கம் தான் இந்த மார்க்கம். நன்மாராயம் சொன்னார்கள் அத்தாஜர் சதூக்குல் அமீன், நேர்மையாக ஹலாலாக சம்பாதிக்கக்கூடிய மனிதருக்கு நபிமார்கள் சித்தேக்கன்கள் சுகதாக்களோடு இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் என்று வழிகாட்டப்பட்ட அந்த தீனை நாம் ஏற்றிருக்கிறோம். அதனால் கண்ணியமானவர்களே, நாம் ஒரு சுற்றுச்சூழல் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது அது எங்களுடைய மார்க்கத்தில் உள்ளது அல்ல. அத்தகூரும் சத்துருள் ஈமான், ஈமானுடைய ஒரு பகுதி சுத்தம், அது உடல் சுத்தம், ஆடை சுத்தம், இடம் சுத்தம், மஸ்ஜித் சுத்தம், வீடு சுத்தம், பாதை சுத்தம் என்று ஒவ்வொன்றையும் ஒரு பாதையில் இருக்கக்கூடிய அழுக்கை ஒரு மனிதன் அதை நீக்குவதற்குரிய நன்மையையும் நம்முடைய மார்க்கம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது. அதனால் மனிதாபிமான அடிப்படையில் மனிதர்களுடைய கண்ணியத்தை பாதுகாப்பது, மிருகத்துக்குரிய அந்த உரிமைகளை கொடுப்பது, சுற்றுச்சூழல் சூழல்களை அந்த என்வாயன்மெண்ட் பொல்யூஷன் இல்லாத ஒரு என்வாயன்மெண்ட் உண்டாக்குறது எங்களோட தீன் இதுக்கு வழிகாட்டியிருக்கிறது. மதியனா உணவு போறா சுஹான் அல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஒரு அழகான ஒரு சூழலை நபி அவர்கள் ஏற்படுத்தினார்கள், அதுல குடியை இல்லாமல் ஆக்கினார்கள், அதுல சினாவை இல்லாமல் ஆக்கினார்கள், அதுல சூது இல்லாமல் ஆக்கினார்கள், நயவஞ்சகத்தை இல்லாமல் ஆக்கினார்கள், அவர்கள் கெடுதியையும் மக்களுக்கு அநியாயம் செய்வதையும் இல்லாமல் ஆக்கினார்கள். வயல் என்ற நரகம் முத்தஃபிஃபீன்களுக்கு மோசடி, நிறுவல்ல மோசடி, வாழ்க்கையில மோசடி, தொழில மோசடி, உத்தியோகத்தில் மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு அப்படிப்பட்ட நரகம் இருக்கிறது என்பதாக எச்சரிக்கை செய்து எல்லா இடத்திலையும் ஒரு பரிசுத்த தன்மையை, தூய தன்மை என்பதை ரோட்டை மட்டும் சுத்தமாக வைத்துக் கொள்வது அல்ல, பாதையுடைய பாதையில் அமர்ந்திருப்பவர்களே பாதையுடைய உரிமைகளை அந்த ஹக்குகளை நிறைவேற்றுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். பாதையில் அரட்டை அடித்துக் கொண்டு வீண் பேச்சுகளை பேசிக்கொண்டு பப்ளிக்குடைய இடங்களில் மக்களுக்கு இடங்கள் எடுக்கக்கூடியவர்களை நபி அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு தான் ஆச்சரியமாக இருக்கிறது. சஹீஹ் புகாரியுடைய ரிவாயத்தில் பதிவாக இருக்கிறது, லானல்லாஹ், அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும், யாருக்கு ஒரு அடையாளம் பாதையில போடப்பட்டிருக்கும் என்று சொன்னா
இதுதான் ரூட் என்று ஒரு அடையாளம் காட்டுகிறது. அந்த அடையாளத்தை ஒருவன் இல்லாமலாக்கினால் அவனுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் நபி சொன்னார். ஒரு பாதையில ஒரு மனிதனுடைய பாதையுடைய லேசுக்காக வேண்டி இங்கு அடையாளம் போடப்பட்டிருக்கிறது. இதுதான் திசை என்று அந்த திசையை வேறெங்கேயும் மாற்றி வச்சா அல்லது அதை நீக்கிவிட்டால் அதனால் மக்கள் கஷ்டப்படுவார்கள். அப்படி ஒரு விஷயத்தை அகற்றக்கூடியவன் மாற்றக்கூடியவனுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். நபியுடைய தீனை எடுத்து நடக்காத ஒருவனுக்கு, ஏமாற்றம் செய்யக்கூடிய ஒருவனுக்கு சாபம் ஏற்படட்டும் என்று சொன்ன நபி அவர்கள், ஒரு பாறையுடைய ஒழுங்கை பேணாமல் நடக்கக்கூடியவர்களுக்கும் இந்த சாபம் ஏற்படட்டும் என்று நபி அவர்கள் பத்வா செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இது எவ்வளவு முக்கியமானது என்பதை கருத்துக்கு எடுக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் எங்களுக்கு குர்ஆன்ல இந்த ஒரு வசனம் போதும் பல ஜும்மா குத்பாக்களை விவரமாக பேசுவதற்கு. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, இந்த துன்யால அழகானதுதான். அதை சில சகாபாக்கள், எனக்கு ஒரு அழகான மனைவியை தா, எனக்கு அழகான ஒரு தொழிலை தா, எனக்கு நல்ல ஒரு வீட்டை தா, எனக்கு நல்ல நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தா என்று பலதையும் கேட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் வலா தன்ஸ நஸீபக மினத்துன்யா, துன்யாவுடைய உன்னுடைய பகுதியை மறந்து விடாது என்று அல்லாஹ் தஆலா வழிகாட்டிருக்கிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு எட்டையும் நபியவர்கள் அழகாக வழிகாட்டிருக்கிறார்கள். பாதை சஹீஹ் புகாரியுடைய ஒரு ஹதீஸில் வருகிறது, பாதை எப்படி அமைக்க வேண்டும் என்று, அந்த பாதைகள் எப்படி எந்த அளவு அது அந்த காலத்துக்கேற்ப எத்தனை முழம் இருக்க வேண்டும் என்று, அதை பாதையில வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் எந்த ஒழுங்கை பேண வேண்டும் என்றெல்லாம் குர்ஆன் ஹதீஸ் இதுக்கு விவரம் தருகிறது. கண்ணியமானவர்களே, இந்த அடிப்படைகளே இஸ்லாம் நமக்கு காட்டிருக்கும் இந்த ஒழுங்கை, இந்த சீரமைப்புகளை, இதை நாம் கட்டி எழுப்ப வேண்டும். இதை மக்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். காமன் வேல்யூஸ், இதை மக்களுக்கு இஸ்லாம் எப்படி சொல்லியிருக்கிறது என்பதை மக்களுக்கு நாம் அறிமுகப்படுத்தும் பொழுது, அது சுற்றுச்சூழல் இருக்கலாம், அதை பாதுகாப்புடைய அமைப்பாக இருக்கலாம், அதை மனிதர்களுக்கு ஆரோக்கியமான விஷயங்களாக இருக்கலாம், சுத்தத்தை பேணக்கூடியதாக இருக்கலாம், அல்லது அது விவசாயம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், மக்களுக்கு நலம் செய்யக்கூடியதாக இருக்கலாம். மனிதர்களுக்கு யார் புரோஷனமாக இருக்கிறார்களோ அவர்கள் சிறந்தவர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். மீது இரக்கம் காட்ட வேண்டும், மாணவர்கள் உங்கள் மீது இரக்கம் காட்டுவார்கள். பக்கத்து வீட்டான் அவன் யூதனாக இருக்கலாம், பௌத்தனாக இருக்கலாம், இந்துவாக இருக்கலாம், கிறிஸ்தவராக இருக்கலாம். அல்லாஹ் நாளைக்கு தாகித்து தண்ணீர் தேவையுள்ளவர்களாக இருந்தார்கள் அல்லவா, அவருக்கு நீ தண்ணீர் கொடுத்திருந்தால் என்னுடைய அந்த என் அருளை பாக்கியத்தை நீ பெற்றிருப்பாய் என்று இன்று நாட்டில் சில பகுதிகளில் தண்ணீர் பற்றாக்குறை இருக்கிறது என்று கேள்விப்படுகிறோம். இதை நாட்டுக்காக அல்ல, மனித நேயத்தை வளர்ப்பதற்காக. யார் ஒரு மனிதனுக்கு ஒரு சொட்டு தண்ணீரை கொடுக்கிறாரோ அல்லாஹ் அவனுக்கு சொர்க்கத்துறை அந்த தண்ணீரை புகட்டுவான் என்ற ஹதீஸ்ல வந்திருக்கிறது. அதுக்கு அதுல நாம் எந்த வித்தியாசத்தையும் காண மாட்டோம். அதை அது பௌத்த சகோதர, இந்து சகோதர, கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் யாராக இருந்தாலும் அந்த மனிதாபிமான அடிப்படையில் நாம் அந்தந்த தேவைக்கேற்ப ஒவ்வொரு மனிதனும் இதுக்காக பாடுபடுவது எங்களுடைய தீனுடைய ஒரு முக்கியமான பகுதியாக இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் இதை கருத்தில் எடுக்க வேண்டும். சூரத்துல் கசஸ்ல 28வது சூரத்துல 24, 25 அந்த திருவசனங்கள்ல ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நடந்து கொண்ட ஒரு விதத்தை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் வலம்மா வரதமா மத்தியன் வஜத அலைஹி உம்மத்தம் மினன் நாஸ் இஸ்கூன் என்று அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய திருவசனத்தில் எப்படி ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ரெண்டு குமர்கள் அந்த ரெண்டு யூதிகளுக்கு எப்படி உதவியாக இருந்தார்கள், தண்ணீர் அவர்கள் புகட்டும் அந்த சந்தர்ப்பத்தில் ஒதுங்கிருந்து வெக்கத்தின் காரணத்தினால் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கும் அந்த ரெண்டு பெண்களுக்கும் உதவி செய்ததை அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு சொல்லி காட்டுகிறார். நன்மைக்கு உதவியாக இருக்க வேண்டும், பாவத்துக்கு உதவியாக இருக்கக்கூடாது என்ற குர்ஆன் பொது திருவசனத்தையும் சொல்லிருக்கிறது. நபிமார்களாக வரக்கூடியவர்கள் கூட இப்படியான பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். உதவி செய்து விட்டு அவர்கள் அதை தன் ஒதுங்கி ஒரு இடத்துல அவர்கள் வல்லா இல தில்லி ஃபக்கால ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இளையமின் ஹைரின் பகீர், யல்லா நான் இந்த ரெண்டு பெண்களுக்கும் உதவி செய்த பிறகு உன்னிடத்தில் உள்ள ஹைருக்கு நான் தேவையுள்ளவராக இருக்கிறேன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவாவையும் அல்லாஹ் இதில் சொல்லி காட்டிருக்கிறான். தேவைப்படக்கூடியவர்கள் யாராக இருக்கலாம், அவர்களுக்கு உதவி செய்வது என்பதை அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதனால் நாட்டில் ஏற்பட்டிருக்கும் வறட்சி, பஞ்சம், கஷ்டம், அது யாருக்கு ஏற்பட்டாலும் மனிதாபிமான அடிப்படையில் முஸ்லிம்கள் தன்னுடைய அந்த தாராள தன்மையை, அந்த நற்குணத்தை, அந்த சிறந்த பண்பை காட்ட வேண்டும். அதுதான் ஒரு விபச்சாரி பெண் நாய்க்கு தண்ணீர் புகட்டி சொர்க்கத்தை அடைந்து கொண்ட அந்த பாக்கியத்தை குர்ஆன் நமக்கு, நபியுடைய ஹதீஸ் நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. கண்ணியமானவர்களே, இது நாம் மனிதாபிமான அடிப்படையில் ஒரு நாட்டு பிரஜை என்ற அடிப்படையில் நாட்டில் அமைதியையும் ஐக்கியத்தையும் ஏற்படுத்த, ஒற்றுமை ஏற்படுத்த மனிதாபிமான அடிப்படையில் என்னென்ன பங்களிப்புகள் செய்ய முடியுமோ அந்த பங்களிப்புகளை நாம் ஒவ்வொருவரும் கட்டாயமாக செய்து ஆக வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு சிறந்த முன்மாதிரியான ஒரு முஸ்லிம் சமூகத்தை நாம் கட்டியெழுப்ப முடியும். முஸ்லிம் சமூகம் கட்டியெழுப்புவதற்குள்ள ஆக அடிப்படையான சென்டர் தான் அல்லாஹ்வுடைய மாளிகை மஸ்ஜிதுகள். இலங்கையில் உள்ள அத்தனை மஸ்ஜிதுகளும், இலங்கையில் உள்ள அத்தனை இமாம்களும், இலங்கையில் உள்ள அத்தனை அமைப்புகளும் மஸ்ஜிதை அடிப்படையாக வைத்து இமாம்கள் மஸ்ஜிதுகளில் போதிக்கக்கூடிய இந்த வழிகாட்டல்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் செயல்பட வேண்டும். மஸ்ஜித் நாலு காரியத்தில் ஈடுபடும். ஒன்று தாவா, இரண்டாவது தாலீம் தாலும், மூணாவது அல் இபாதா, நாலாவது அல் ஹிதுமா. நாலு பணிகள் மஸ்ஜிதுடைய அடிப்படையானவைகள். மஸ்ஜித் வந்து இன்று நாம் கூடியிருக்கிறோம். இந்த ஹுத்பா இது நாட்டில் எல்லோரும் கேட்கிறோம். இந்த ஹுத்பால சொல்லப்படக்கூடிய விஷயம் நாட்டில் உள்ள எல்லா மஸ்ஜிதுகளிலும் இதுதான் பேசப்படுகிறது. என்ன சொல்கிறோம்? அல்லாஹ்வை புரிந்து கொள்ளுங்கள், படைத்த ரப்பை புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அறிமுகப்படுத்துங்கள். அந்த படைத்த ரப் யார் என்பதை ஒவ்வொருவரும் தெரிந்து கொண்டு அறிமுகப்படுத்துங்கள். அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழையுங்கள். இது ஒரு பொதுவான ஒரு தூதாக இருக்கிறது. அதே நேரத்தில் மார்க்க விஷயங்கள் மஸ்ஜிதில் தான் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. என்ன, மாணவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பெண்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், படித்தவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். இந்த மார்க்க வழிகாட்டல்கள் பொதுவாக எல்லோருக்கும் ஒரு தூதாக முன்வைக்கப்படுகிறது. வியாபாரிகள் வியாபாரத்துக்குரிய சட்டத்தை, தொழிலாளிகள் அவர்களுக்குரிய மார்க்கத்தை, பட்டதாரிகள் அவர்களுக்குரிய மார்க்கத்தை மஸ்ஜித் உலமாக்களிடத்தில் கால் மடித்திருந்து கற்றுக்கொள்ளும் அந்த பழக்கத்தை மக்கா மதீனாவுடைய மஸ்ஜிதுகளில் கற்றுக்கொள்வதை போன்று உலகத்தில் உள்ள அனைத்து மஸ்ஜிதுகளும், குறிப்பாக இலங்கையில் உள்ள மஸ்ஜிதுகள் இதை பொறுப்பாக செய்து வரும் பொழுது காலத்துக்கு தேவை, சந்தர்ப்பத்துக்கு தேவையான மார்க்க வழிகாட்டல்கள் அங்கே வழிகாட்டப்பட வேண்டும். இன்று நாம் சொல்வது போன்று இன்றைய தேவை என்ன? ஒரு ஊரில் வறட்சியாக இருக்குதா? ரெண்டு காரியத்தை செய்வோம். வசதி உள்ளவர்கள் தண்ணீரை கொடுப்பார்கள். எல்லோரும் ஒன்று சேர்ந்து அல்லாஹிடத்தில் தௌபா இஸ்திக்ஃபாரில் ஈடுபட்டு கையேந்தி அல்லாஹிடத்தில் மன்றாடுவோம். அல்லாஹ் நிச்சயமாக தண்ணீரை நமக்கு தந்துதான் ஆகுவான். கண்ணியமானவர்களே, ஒரு சமூகம் கட்டியெழுப்பப்படுவதற்கு மஸ்ஜிதுடைய பங்களிப்பு பாரிய பங்களிப்பு. இதுல எந்த இயக்கம், எந்த கொள்கை என்ற வேற்றுமை இல்லாமல் ஒவ்வொரு முஸ்லீமும் இந்த நாள் அடிப்படையில் மஸ்ஜிதோடு இணைய வேண்டும். ஒன்று, நாம் அல்லாஹுடைய தீனை புரிந்து கொள்ள, அல்லாஹுடைய தீனை அறிமுகப்படுத்த ஒரு தாயியாக இருப்பேன் நான். அந்த தாய்க்குள்ள ஒழுக்கத்தை, தாய்க்குள்ள அந்த மிசாஜு தாவா, அந்த தாவத்துடைய அந்த மிசாஜ் ஒழுக்கத்தை, அந்த பண்பை, அந்த சுன்னத்து தாவா, அந்த ரவித்துவத்தின் அந்த பழக்கத்தை, அந்த சுன்னத்தை பேணியவனாக அஹ்லாக்குடன், பண்புடன், நற்குணத்துடன் அந்த காரியத்தில் ஈடுபடும் பொழுது சுஹான் அல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் செய்து போகும் பொழுது ஒரு வழியாக போகிறார்கள், ரெண்டு பேரை சந்திக்கிறார்கள். நீங்கள் இருவரும் யார் என்று கேட்ட நேரத்தில் அந்த இருவரும் சொன்னார்கள், நஹ்னு முஹா, நான், நாம் இருவரும் கேவலமான தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொன்ன பொழுது நபி அவர்கள், லாபல் அன்து முக்கரமான், நீங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் சங்கியானவர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபயோகித்த அந்த கண்ணியமான வார்த்தையால் அஸ்லமா, அவர்கள் இருவரும் கலிமா சொல்லி சாட்சி ஏற்றுக் கொண்டார்கள். இதுதான் தாவாவாக இருக்க வேண்டும். எங்களுடைய அல்லாஹ் எமக்கு தந்திருக்கக்கூடிய சக்தி, ஆற்றல், திறமை இதுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும். மஸ்ஜித் மார்க்கத்தை படித்துக் கொடுக்கக்கூடிய, மார்க்கத்தை கற்றுக் கொள்ளக்கூடிய, வெகு விரைவில் நாம் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். வியாபாரிகளை வழிகாட்டும் எப்படி ஒரு முஸ்லிம் வியாபாரி இருக்க வேண்டும், இலங்கையா இருக்கலாம், சைனாவா இருக்கலாம், இந்தோனேஷியா இருக்கலாம், எந்த யுத்தமும் இங்கு நடைபெறவில்லை, அது மால்தீவ்ஸாக இருக்கலாம். இன்று தவறான பிரச்சாரங்கள், தவறான வழிகாட்டல்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. வியாபாரிகள் வந்தார்கள், தன்னுடைய ஒழுக்கத்தை, தன்னுடைய அந்த வியாபார பண்பை இஸ்லாம் வழிகாட்டி அந்த வியாபாரத்தை முன்வைத்தார்கள். அதை கவர்ந்துதான் இந்த பகுதிகள் எல்லாம் இஸ்லாம் வருவதற்கு காரணமாக அமைந்தது. அந்த வியாபாரிகளூடாக அந்த வியாபாரம் எப்படி இருக்க வேண்டும் என்ற வழிகாட்டலுக்கு ஒரு புத்தகம் தொகுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வெறு விளைவில் உங்களுடைய உலமாக்களுடைய கரத்தில் வரும். அது உலமாக்களூடாக இந்த நாட்டுடைய பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் அது ஒரு வழிகாட்டியாக அமைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஹவாவாக ஆசையாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த மார்க்கத்துடைய விஷயங்களை மச்சினூடாக நாம் படித்துக் கொள்ள வேண்டும். இபாதத் வணக்கம் என்று சொல்லும் பொழுது எங்களுடைய வணக்கம் என்பது அது ஒரு குறுகிய கருத்தில் அல்ல. வணக்கம் என்று சொல்லும் பொழுது அடியாளும் அல்லாவுக்கும் உள்ள உறவு, அடியாருக்கும் அடியாருக்கும் உள்ள உறவை அங்கு வார்க்கம் சொல்லி தருகிறது. இபாதத் வாபுது ரப்பக ஹத்தா யஸ்தல் யகீன், உன்னை இறுதி மூச்சு வரைக்கும் நீ அல்லாவை வணங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதில் ரெண்டு பகுதி இருக்கிறது. அல்லாவுக்கும் அடியாளுக்கும் உள்ள பகுதி, அடியாளுக்கும் அடியாளுக்கும் உள்ள பகுதி. இபாதத்தில் மனிதன் மனிதனோடு பழங்கக்கூடிய, மனிதன் மனிதனோடு நடக்கக்கூடிய, அது மாசனத்தாக இருக்கலாம், மாமலாத்தாக இருக்கலாம். சுபான் அல்லாஹ், அனந்தர சொத்துன்ற ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய நேரத்தில் அந்த அனந்தர சொத்து மனிதன் மனிதனுக்கும் உள்ள ஒரு பகுதியாக இருக்கிறது. அதை எப்படி நீதமாக பிரிக்க வேண்டும் என்று மூத்த சகோதரனுக்கு, குடும்பத்தில் மூத்தவருக்கு அதனுடைய உரிமை, அதனுடைய அந்த 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 அமானத் அவரிடத்தில் ஒப்படைக்கப்படுகிறது. அதை அவர் பேணுதலாக கட்டியெழுப்ப வேண்டும். கண்ணியமானவர்களே, இபாதத், தொழுக, நோன்பு, ஜகாத், ஹஜ், இதை மஸ்ஜிதோட சம்பந்தப்படக்கூடிய அந்த கற்பித்தல் முறை அதில் சரியாக அமைய வேண்டும். நாலாவதாக, மஸ்ஜித் என்பது ஹிஸ்மத், மஸ்ஜித் அங்கு ஊழியம். ஒரு சஹாபி பெண்மணியுடைய கபரில் நபியவர்கள் தொழுகிறார்கள், ஆத்திரப்பட்டார்கள், ஏன் இந்த பெண்ணுடைய ஜனாசா எனக்கு அறிவிக்கவில்லை என்று. அந்த பெண்மணி மஸ்ஜிதை சுத்தம் செய்யும் பெண்ணாக இருந்தார்கள். சஹாபாக்கள் தனக்கு பேரிச்ச பழத்தை அவர்கள் முதலாவது அந்த சீசன்ல வரக்கூடிய பேரிச்சப்பட சொத்துக்களை கொழந்து மஸ்ஜிதில் தொங்க விடுவார்கள். தேவையானவர்களை மஸ்ஜிதிலிருந்து அழைத்துக் கொண்டு போவார்கள். ஒவ்வொரு வீடும் வீட்டுடைய கதவும் மஸ்ஜிதுக்கு வரக்கூடியவர்களுக்கு ஊழியம் செய்வதற்கு காத்திருந்தது. மஸ்ஜிதுகள் என்பது அது வெறுமனே இவாதத்துக்குரியது மாத்திரமல்ல, அது இவாதத்துடைய விசாலமான கருத்துக்குள்ளது. அது அதுல ஹிஸ்மத்தும் உள்ளடங்கிறது. இந்த ஊருக்கு கஷ்டமா, இந்த மஸ்ஜித் வெளிவாக போகிறது. சுனாமியுடைய தாக்கமா, இந்த மஸ்ஜிதில் 50,000 மீட்டர் புடவை எடுத்துக் கொண்டு போகிறது. தாக்கம் இந்த பகுதியில் ஆபத்து வந்திருக்கிறதா, உடனே தனக்குள்ள மூதூருடைய பிரச்சனையா, உடனடியாக பணத்தை திரட்டிக் கொண்டு மஸ்ஜிதுகள் போகிறது. மஸ்ஜிதில் உள்ள அந்த இபாதத்தில் உள்ளவர்களுக்கு உள்ளம் அப்படி அந்த இன்பம் உள்ள, அல்லாஹுடைய கடமைகளை நிறைவேற்றக்கூடிய அந்த இன்பம் உள்ள உள்ளங்களாக இருக்க வேண்டும். இவைகளை பொதுவாக மஸ்ஜித் நிர்வாகிகள், மக்களுடைய இமாம்கள், ஊரில் ஜம்மியாக்கள் இதை கவனிக்க வேண்டும், வழிகாட்ட வேண்டும். அதுல எந்த கொள்கை அடிப்படையும் இல்லாமல் முஸ்லிம்களா மனிதர்களா, மனிதர்களுக்கு இந்த உதவி கிடைக்கும் என்ற அடிப்படையில், கொள்கை அடிப்படையில் அல்ல, தேவை அடிப்படையில் ஒவ்வொரு மஸ்ஜிதும் இயங்கக்கூடிய நேரத்தில் மஸ்ஜிதுல ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்க வேண்டும், ஒரு கணக்கெடுப்பு இருக்க வேண்டும். எத்தனை விதவைகள், எத்தனை அனாதைகள், எத்தனை கஷ்டமானவர்கள். கொழும்புல கூட சில பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போறாங்க, அந்த பிள்ளைகளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு, கடையாப்பம் எடுக்கிறதுக்கு வசதி கிடையாது. இது அன்றாதபுர குழந்தை நாம் பாறையில் இல்ல, கொழும்புல கேளுங்க, உங்களுக்கு நாங்க அந்த லிஸ்ட் தாரோம். எடுங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பாருங்க எத்தனை மக்கள் கஷ்டப்படுறாங்க. அவர்களுக்கு சாப்பிட வசதி இல்லாம கொழும்பு வட்டத்தில் இருக்கிறார்கள். இது அடையாளம் காண்பது பொறுப்பாளிகள், தனவந்தர்களுடைய பொறுப்பு. அதே நேரம் மஸ்ஜிதுகள், 125 மஸ்ஜிதுகள், 150 மஸ்ஜிதுகள் கொழும்பில் இருக்கிறா. மஸ்ஜிதில் உள்ள ஒவ்வொருவரும் கிறிஸ்தவர்களுக்கு ஏராளமான பொறுப்புகள் இருக்கிறது. அதுல ஒன்றுதான் குறைந்தபட்சம் இந்த மஹல்லால உள்ள அந்த 300 குடும்பத்துக்கு யாரு வசதி படைத்தவர்கள், தொகுதுமின் அகனியாயும் துரத்து அலா சுத்தராயும் ஜகாத்துடைய அந்த அடிப்படையை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மாஸ் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லி அனுப்பிய நேரத்தில் அந்த ஊரிலிருந்து எடுத்து அந்த ஊர் மக்களுடைய தேவையை நிறைவேற்ற வேண்டும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். கொள்ளுப்பட்டி வசதியான ஊரு, தனவந்தர்கள் இருக்கிறார்கள், வசதி படைத்திருக்கிறார்கள், தனவந்தர்கள் இங்கு வசிக்கிறார்கள், இங்கு வியாபாரம் செய்கிறார்கள். அவர்களுடைய ஊர் பொலன்னர்வையாக இருக்கலாம், அது ஹம்மம் தொகையாக இருக்கலாம், அது காலியாக இருக்கலாம், கண்டியாக இருக்கலாம், அது மாத்திரையாக இருக்கலாம். முதலாவது நீங்க சம்பாதிக்கக்கூடிய இந்த ஊர்ல உள்ள கஷ்டத்தை நிறைவேற்றுவதற்குரிய அந்த வழிவகைகளை செய்வது அது உங்களுடைய முதல் கடமையாக இருக்கிறது. அதுக்கு இந்த மஸ்ஜித் ஒரு பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறது. கொழும்புல நாலு மஸ்ஜிதுகள்ல நாங்க அந்த ஏற்பாடை இந்த ரமதான்ல செய்து முடித்தோம். கண்டிலையும் பல பகுதிகளில் நாட்டில் பல இடங்களில் செய்து கொண்டிருக்கிறாங்க. சம்மந்துர காத்தாங்குடி போன்ற பகுதிகளில் செய்கிறார்கள். ஒவ்வொருவரும் பைத்துஸ் ஜகாத் உருவாக்குங்கள். அந்த ஊர்ல உள்ள ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுங்கள். உங்களுடைய பணத்துடைய முதல் தொகை அந்த மக்களுக்கு என்ன கண்ணீர் வடிக்கக்கூடிய நிலைமை. சமீபத்தில் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தா இந்த கொழும்புல சில பகுதி ஸ்கூலுக்கு போகக்கூடிய பிள்ளைகளுக்கு அன்றாட கடையாப்பம் கொடுக்கறதுக்கு வழி இல்லை. கண்ணியமானவர்களே, இந்த நிலைமை நீடிக்க கூடாது. மஸ்ஜித் தன்னுடைய தாவத் தாயிகளாக, மஸ்ஜித் தரின் தாழ்வும் என்ற எளிமை கற்றுக் கொடுக்கக்கூடிய இடமாக, மஸ்ஜித் இபாதத் மனிதர்களுடைய தேவைகள் அல்லாஹ்வுடைய கட்டளைகள் நிறைவேற்றக்கூடிய இடமாக, ஹிதுமத் ஊழியம் செய்யும் இடமாக மஸ்ஜிதுகள் இருக்க வேண்டும். அங்கு அடையாளம் காண வேண்டும். சிறார்களா அவர்களுக்கு மக்கப் பயிற்சி கொடுக்கப்பட வேண்டும். சிறார்களா அஞ்சு வயதை அந்த குழந்தை அடைந்து விட்டதா, ரெண்டு வயதிலிருந்து மூணு வயதிலிருந்து மந்தசூரியும் அந்த டியூஷனும் கிளாஸும் கொண்டு போகக்கூடிய நீங்க அஞ்சு வயதானதுக்கு பிறகு அந்த பிள்ளைய இந்த மக்தப் முறை அல்லாஹ் நமக்கு அறிமுகப்படுத்தி தந்திருக்கிறான். இதுக்கு மேலும் எந்த ஊரும் இதை தாமதித்துக் கொண்டிருக்கும் என்றால் தனவந்தர்கள், வசதி படைத்தவர்கள், நிர்வாகிகள், மஸ்ஜிதுகள் இதுக்கு இடையூறாக முட்டுக்கட்டையாக இருக்கும் என்றா அவர்கள் தான் அதுக்கு அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும். ஒரு அழகான முறையை மக்தப் இன்றைக்கு அறிமுகப்படுத்தி தந்திருக்கிறது. கொழும்பில் உள்ள குழந்தைகள், அது பல நாட்டில் நல்ல பல பகுதியில் உள்ள குழந்தைகள் அல்ஹம்துலில்லாஹ் இதை கொண்டு புரோஷனம் அடைந்து கொண்டிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அஞ்சு வயதிலிருந்து அரபு மொழியை பேசக்கூடிய அந்த திறமையை, அரபை அரபிகள் போன்று மொழியக்கூடிய பாக்கியத்தை இந்த ஐந்து வயது குழந்தைகளுக்கு நீங்க கொடுக்கிறீங்கல்லா, இது எங்களுக்கு கிடைச்ச நேமத். இந்த நேமத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உலமாக்களை இதில் ஈடுபடுத்துங்கள். ஒவ்வொரு மஸ்ஜித் நிர்வாகிகளும் இதுல பங்களிப்பு செய்ய வேண்டிய விஷயங்கள்ல ஈடுபடாட்டே சண்டை சச்சரவுதான் வரும். ஏன் இன்றைக்கு சண்டை? ஏன் செய்ய வேண்டிய காரியங்கள் அடையாளம் காணுங்க. உங்களோட ஊர்ல வாலிபர்களா, வாலிபர்களை தொடர்பாக்கி விடுங்க உலமாக்களோட. உங்களோட ஊரில் உள்ள உலமாக்களை பொறுப்பு கொடுங்க. உலமாக்களுக்கே மஸ்ஜிதுகள்ல வாலிபர்கள் வழிகாட்டுக்குண்டான வழிகளை ஏற்பாடு செய்து கொடுப்பதே எங்களுக்குள்ள ஒரு பாரிய பொறுப்பாக இருக்கிறது. இந்த காலத்தில் வாலிகளை வழிநடத்த ஜமியத்துல் உலமா இந்த பொறுப்பை சுமந்திருக்கிறது. வாலிபர்களை குரான் சொல்கிறது, அந்த காப்பாசிகளுடைய வாலிபத்தை குரான் பேசுகிறது, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாலிபத்தை குரான் பேசுகிறது, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வாலிபத்தை குரான் பேசுகிறது, லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாலிபத்தை குரான் பேசுகிறது, அந்த காப்பாசிகளுடைய வாலிபத்தை. வாலிபர்களை பொறுப்போக்காக விட்டு விடாதீர்கள். கல்வமும் மசாஜித், எந்த வாலிபர்களுடைய உள்ளங்கள் மஸ்ஜிதோடு இணைக்கப்பட்டிருக்குமோ அந்த ஷாபுன் மசாஃபி இபாதத்தில்லா, அந்த வாலிபர் அவர் மஸ்ஜிதோடு இணைந்திருந்தார். நபி அவர்கள் ஹஜரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு சஹாபி, அவர்கள் நபியுடைய சுன்னாக்களை பேணக்கூடியவர்கள். அவருடைய வாலிப பருவத்தில் நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? நல்ல வாலிபர், ஆனா தஹஜ்ஜத்துடைய தொழுகையில அவர் பலகீனமாக இருக்கிறார் என்ற இந்த ஹதீஸ் சஹீஹ் புகாரில தஹஜ்ஜத்துடைய பாடத்தில் பதிவாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாலிபரை உற்சாகப்படுத்தினார்கள். இதுல ஆத்மீக ரீதியில இந்த வாலிபருடைய வழிகாட்டல், 13-14 வயதுல உகதுல கலந்து கொள்ள வேண்டும் என்று அந்த சிறு வயதுல துடி துடிப்போட வருகிறார். நபி அவங்க சொன்னாங்க, இப்ப வயசு போதாது, 15 பிறகுதான் நீங்க இதுல சேர்க்கப்படுவீங்க. ஆக மஸ்ஜிதும் இமாமும் நிர்வாகமும் அந்த ஊரில் உள்ள வாலிபர்களை ஜம்மியாவுடன் சேர்ந்து உலமாக்களுடன் சேர்ந்து வாலிபர்களுக்கு வழிகாட்டக்கூடிய அந்த வழிகளில் நீங்க வழிகாட்டாட்டி இன்றைக்கு பல விதமான ISIS என்றும் இன்றைக்கு அல் காய்தா என்றும் இன்றைக்கு தாலிபான் என்றும் இன்றைக்கு பல அமைப்புகள் இஸ்லாம் என்ற பெயர்ல உலகத்துக்கே பலவிதமான கொச்ச கருத்துக்களை இஸ்லாத்தை கொச்சப்படுத்தும் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த இன்டர்நெட் ட்விட்டர் வெப்சைட் இந்த ஐடில ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த கூகுள்ல ஈடுபட்டிருக்கக்கூடிய வாலிபர்களை வழிகாட்டுவதற்கு மஸ்ஜிதும் அந்த நிர்வாகிகளும் உலமாக்களுடைய பாரிய பொறுப்பு என்பதை இந்த ரவி அவர்கள் இந்த மெம்பரிலிருந்து இந்த நாட்டுக்கு மட்டுமல்ல உலக நாடுகளில் தமிழ் மொழியில் இதை கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் ஒரு அமானிதமாக சொல்லி வைக்க விரும்புகிறேன். ஒவ்வொருவரும் பெண்களை யுவதிகளை வழிகாட்டுங்கள், படித்தவர்களை வழிகாட்டுங்கள், ரெண்டு பகுதியிலையும் ஈடுபட வேண்டும். ஒன்று லௌகீகத்தில, ஒன்று ஆத்மீகத்தில. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆஹிரத்தி ஹஸனா வகினா அஸாபன் நார். யா அல்லாஹ், உலகையும் அழகாக்கி தாண்டு சொல்லுகொள்ளவே. மிருகத்தை இப்ப குர்பானுடைய காலம் வரப்போகுது என்று சொன்னா அந்த மிருகத்தை எப்படி அறுக்க வேண்டும், அதுக்குரிய முறை எப்படி இருக்க வேண்டும், கூட்டு குர்பான் கொடுக்கிறதா, அதை எப்படி நாட்டுடைய சட்டமா அதை எப்படி பேர வேண்டும், மிருக வதம் நடக்கக்கூடாது, நாடு சட்டம் ஒரு புறம் இருக்க இஸ்லாம் இதுக்கு வழிகாட்டுகிறது, அதை பேணிக் கொள்ள வேண்டும். நபியவர்கள் கத்தியை அந்த மிருகத்துக்கு முன்னுக்கு வைத்து தீட்டாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அழுக்குகளை பாதல போட்டு மாசடைய கூடிய காரியங்களில் ஒரு நாளும் ஈடுபடக்கூடாது. கண்ணியமானவர்களே, ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுங்க. துனியால இஸ்லாம் வழிகாட்டிருக்கக்கூடியத மிருகத்துக்கும் அந்த சூழலுக்கும் அது அதை விவசாயத்துக்கும் அது மனித நேயத்துக்கும் என்ன அடிப்படைகளை காட்டி தந்திருக்கிறதோ அதை எடுத்து முன்னேறி செல்வதோடு எங்களுடைய ஆத்மீகத்தை மறந்து விடாம அஞ்சு வயது குழந்தையில இருந்து வாலிபர்கள் இருந்து யுவதிகள் இருந்து படித்தவர்கள் இருந்து யாரையும் வேற்றுமை காட்டாமல் ஒரு சிறந்த சமூகத்தை கட்டி எழுப்புவதற்குண்டான பயணத்தில் நாங்கள் அனைவர்களும் கைகோர்த்து பாடுபட வேண்டும். அதுல ரெண்டு அடிப்படைகள், ஒன்று சகவாழ்வு, ஒன்று சமூக ஒற்றுமை. இந்த ரெண்டு பிரகடனமும் அறிமுகப்படுத்தப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொருவருடைய காதலையும் இஸ்லாம் வகுத்திருக்கும் சகவாழ்வுடைய எல்லை என்ன, படித்தவர்கள் அந்நியர்களை எப்படி அறிமுகப்படுத்த வேண்டும், ஜியாத் என்றால் என்ன, இஸ்லாம் என்ன சொல்கிறது, நீங்க தவறாக புரிஞ்சு வச்சிருக்கிறீங்க, மஸ்ஜிதுகள் எதுக்கு, எங்களுடைய பாப்புலேஷன் என்ன, எங்களுடைய மார்க்கம் என்ன சொல்கிறது, அறுக்கிறது ஒரு மிருகத்தை அறுக்கிறது அதுக்குரிய வழிகாட்டல் என்ன, என்ன அடிப்படையில் இஸ்லாம் இதை செய்கிறது, இவைகளை அறிந்து கொள்ள வேண்டும். வெகு விரைவில் இந்த தலைப்புல சில வழிகாட்டல்களை நாம் அறிமுகப்படுத்த இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹு தஆலா. ஜிஹாத் என்றால் என்ன, ஏ முஸ்லிம்கள் அல்லாதவர்களே, ஏ முஸ்லிம்களே புரிந்து கொள்ளுங்கள், இது மனிதனை கொல்லக்கூடிய ஒரு கருவி அல்ல, இது மனிதர்களுக்கு வாழ்வளிக்கும். இஸ்லாம் உலகத்தில் என்ன எதிர்பார்க்கிறது, அனைவர்களும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும், உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், அமைதியான சூழல் உருவாக்கப்பட வேண்டும். மனிதர்களுக்கு இந்த அநியாயமும் நடக்கக்கூடாது. அநியாயத்தை அல்லாஹ் தடுக்கிறான். அல்லாஹ் அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்வதை அல்லாஹ் விரும்புவதில்லை. நபியவர்களும் அதுக்கு உதவி போக வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த அடிப்படையான ஒரு சிறந்த சமூகத்தை கட்டியெழுப்பக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. உலக நாடு முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த கூடியிருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கும் இந்த நாட்டில் உள்ள அனைத்து தாய்மார்கள் சகோதரிகள் இந்த நாட்டில் உள்ள அனைத்து மஸ்ஜிதுகளுக்கும் அல்லாஹ் மதரசாக்களுக்கும் உலமாக்களுக்கும் இந்த பாக்கியத்தை தருவானாக. வாஹிதுல்லாஹ்.